بسم الله الرحمن الرحيم.
குர்ஆன் கல்வி என்று சொல்ல நமது இணையதளத்துக்கு வந்த ஒரு இரண்டு கேள்வி. ஆயிஷா பள்ளியில வந்து ஒருவர் என்ன செய்யறாரு, அங்க போய் குளித்து இஹ்ராம் அணிந்து வந்து உம்ரா செய்யறாங்க, இந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நறுமை சகோதரர்களே, இதில் நாம் விளங்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ஆயிஷா பள்ளி என்ற பெயர் வருவதற்கு ஒரு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதவிடாய் ஏற்பட்ட பெண் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் செய்யலாம், தவாஃபை தவிர, தவாஃப நிறைவேற்ற கூடாது. அவங்க ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார்கள். அப்ப அவங்களுக்கு உம்ரா தான் தவறி போகுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் ஹஜ்ஜில் இருக்கும் போதே சுத்தம் அடைந்து விடுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நான் உம்ரா செய்யவில்லையே என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானோடு சென்று, அதாவது ஹரம் என்ற அந்த எல்லைக்கு வெளியே, தன்னிம் என்ற இடம், ஹரம் என்ற அந்த எல்லைக்கு வெளியே சென்று அங்க போய் என்ன செய்யுங்க, நீங்க உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து வந்து உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப எனவே அவங்க போய் என்ன செய்யறாங்க, தனது சகோதரோட போய் அந்த உம்ராவை, அந்த ஹஜ்ஜில் அவங்களுக்கு தவறிய அந்த உம்ராவை என்ன செய்யறாங்க, அவங்க நிறைவேற்றுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சில சட்டங்களை தருது. என்ன சட்டம், இப்படி ஒரு சூழல் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால், ஹஜ்ஜ நிறைவேற்ற சென்ற ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் ஏற்பட்டு உம்ராவை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால், இந்த சட்டத்திலிருந்து என்ன செய்யலாம், தெளிவாக விளங்கலாம். அவங்க என்ன செய்யலாம், சுத்தம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அவங்க அந்த உம்ராவை செய்து கொள்ளலாம். அந்த ஹரம் என்ற எல்லைக்கு வெளியே சென்று அவங்க உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து வந்து உம்ராவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற அந்த சட்டம் தெளிவாக தெரியுது. இதுதான் இதுல இருந்து பெறப்படுகின்ற சட்டம். அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு போன சகோதரர் அப்துல் ரஹ்மான் கூட என்ன செய்யல, அவர் உம்ராவுக்காக நியத்து வச்சாரனா இல்ல, அவர் மஹரமா தான் போறார், தனது சகோதரிக்கு துணையாகத்தான் அவர் போறார். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இதுல நாங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை எடுத்தீங்கன்னா, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சுமார் ஒரு 8 நாட்களுடைய பயணம், அதுலதான் வந்து சேர்ந்தா அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்ப அவங்க அந்த பயணத்தில் நிறைய உம்ராக்கள் செஞ்சாங்களா, இல்ல நிறைய உம்ராக்கள் செய்யல, அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ செஞ்சதா எந்த செய்தியும் இல்ல. சுன்னத்தான தவாஃபுகள் வேண்டுமானால் விருப்பமான ஒருவர் செய்து கொள்ளலாம். ஒரு பிரயாணத்துல ஒரு உம்ரா என்பதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை, சஹாபாக்களிடம் காணப்பட்ட முன்மாதிரி என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு பிரயாணத்தில் ஒரு உம்ரா என்பதுதான் நபி வழி. சுன்னத்தான தவாஃபுகள் எத்தனை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்க அதில் பாத்தீங்கன்னா சில நெருக்கடிகள், அந்த சன நெரிசல் கூட ஏற்படுது. எப்படி, கட்டாயமாக ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் நிறைவேற்றக்கூடிய உம்ராவை கூட அவங்களை சரியா நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை, ஒரு நெருக்கடி கூட உருவாகுது. அதனால இப்படி நிறைய பேர் கூடுதலான உம்ரா செய்யற காரணத்தால அப்படியான அசௌகரியங்கள் கூட அங்கே ஏற்படுது. அப்ப அது கூட என்ன செய்யணும், ஹஜ்ஜை பொறுத்தவரையில, அந்த வணக்கத்தை பொறுத்தவரையில, நாங்க பிறருக்கு அசௌகரியம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையே மார்க்கம் போதிக்குது. அப்ப இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எனவே ஒரு பிரயாணத்தில் ஒரு உம்ரா என்பதுதான் நபி வழி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அலம்.